நம்பிக்கையா வாழ வேணுங்கோ, மூட நம்பிக்கைய ஒழிக்க வேணுங்கோ.
வாரம் ஓர் அலசல், வெற்றியின் ரகசியம்.
யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, இதுதான் தேர்தல் காலங்களில் எல்லா நாடுகளிலும் பேச்சாக இருக்கின்றது. இப்போது தமிழகம் அக்னி நட்சத்திர வெயிலில் தகிக்கின்றதா, அல்லது அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டால் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கான பதிலையே உடனடியாக சொல்லுவார்கள். ஏனென்றால் பருவகால தட்பவெப்பம் மாறும், ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் தலைவிதி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இருக்கப் போகின்றது. அன்பர்களே, அடுத்த முதலமைச்சர் யார்? இத்திங்களன்று 232 தொகுதிகளிலும் வாக்காளர்கள் தங்கள் தீர்ப்புகளை போட்டுவிட்டார்கள். அத்தீர்ப்பின் முடிவு 19ஆம் தேதி வருகிற வியாழக்கிழமைதான் தெரியும். பொறுத்திருப்போம். அதே நேரம் எந்த கட்சி வெற்றி பெற்றால் எனக்கென்ன என்று அரசியல் பற்றிய எந்த சிந்தனையும் இன்றி தங்களின் அன்றாட வேலைகளில் ஆழ்ந்துவிடும் மக்களும் உள்ளனர். ஆனால் பொதுவாக போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றியும் தோல்வியும் நிச்சயம் உண்டு. படிப்போ, பதவியோ, தொழிலோ, எந்த துறையிலும் வெற்றியும் தோல்வியும் உண்டு. நம் வாழ்வில் வெற்றியை விட நமக்கு ஏற்படும் தோல்விக்கே சக்தி அதிகம். ஏனென்றால் வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி நம்மை சிந்தித்து வாழ வைக்கும் என எழுது வலைத்தளத்தில் ஒருவர் பதிவு செய்திருந்தார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17 இச்செவ்வாயன்றும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இம்மாதம் 25ஆம் தேதியும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தினத்திற்கு மறுநாள் +2 தேர்வு முடிவுகள் காலை 10:31 முதல் 11 மணிக்குள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 25ஆம் தேதி காலை 9:31 முதல் 10 மணிக்குள் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 எழுதிய மாணவ செல்வங்கள் தங்களின் உழைப்பின் பயனை அறிய கடிகாரமுள்ளை ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். தேர்வுகளில் பலருக்கு வெற்றி, சிலருக்கு தோல்வி. இந்த தோல்விகள் கூட விரைவில் சரி செய்யப்படலாம். அன்பு நெஞ்சங்களே, நம் வாழ்வில் தோல்விகளையும் வேதனைகளையும் கண்டு துவண்டுவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் எதிர்நீச்சலுக்கும் நம்மால் அடியெடுத்து வைக்க முடியாது. அடங்காத அலைகள் நிறைந்த கடலைப் போல எதிர்பாராத ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அமைதியான கடல் திறமையான மாலுமியை உருவாக்குவதில்லை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தோல்விகளையும் துன்பங்களையும் ஏணிப்படிகளாய் மாற்றியவர்களே வாழ்வில் வெற்றி எனும் சிகரத்தை தொட்டிருக்கின்றார்கள்.
2 கால்களும் நலமுடன் இருப்பவருக்கே இமயமலை ஏறி எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது கடினமாக இருக்க, ஒரு செயற்கை காலுடன் எவரெஸ்ட் சிகரம் தொட்டு சாதனை படைத்திருக்கின்றார் 2015ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது பெற்ற அருணிமா.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் 1988ஆம் ஆண்டில் பிறந்த அருணிமாவின் தந்தை இராணுவத்தில் பொறியாளராக பணியாற்றியவர். இவருக்கு ஒரு அக்கா, 2 அண்ணன்கள், 1 தம்பி. இவரது 6வது வயதில் தந்தை மர்மமாக இறந்துவிட்டார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அண்ணன் கொல்லப்பட்டார். அவர்களின் குடும்பம் மனத்தளவில் சிதைந்து போனது. அச்சமயத்தில் இவரது அக்காவை ஓம் பிரகாஷ் என்னும் இராணுவ வீரர் திருமணம் செய்து கொண்டார். அவர் வந்த பிறகு இவர்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைத்துள்ளது. அருணிமா பிறக்கும்போது 1 காலுடன் பிறக்கவில்லை. அவருக்கு என்ன நடந்தது என்பதை ஊடகம் ஒன்றில் அவர் இப்படி விவரித்திருக்கின்றார்.
என் அக்கா கணவர் இன்னொரு பாசமுள்ள அப்பாவானார். அவர் தந்த ஊக்கத்தில் கால்பந்து, கைப்பந்து இரண்டிலுமே திறமையை வளர்த்து கொண்டேன். தேசிய அளவில் வாலிபால் வீராங்கனையாக உயர்ந்தேன். நான் பட்ட மேற்படிப்பை முடித்து சட்டமும் படித்தேன். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை காவலர் பதவி தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் என் பிறந்த தேதி பிழையாக இருந்தது. அதை திருத்தி சரிசெய்ய டெல்லி போக வேண்டும். 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி லக்னோவின் சார்பக் ரயில் நிலையத்திலிருந்து தனி ஆளாக டெல்லிக்கு புறப்பட்டேன். ரயிலில் நிற்கக்கூட இடமில்லை. கழிவறை அருகில் ஒடுங்கி அமர்ந்திருந்தேன். பையில் செல்போன், சான்றிதழ்கள், கழுத்தில் தங்கச் சங்கிலி. அந்த நெரிசலில் நான்கைந்து முரடர்கள் என்னை நெருங்கி வந்து தங்கச் சங்கிலியை பறிக்க முற்பட்டனர். அந்த ரவுடிகளோடு நான் நடத்திய போராட்டத்தில் ரயில் பெட்டியின் கதவு வரை வந்துவிட்டேன். ஒருவன் முழு பலத்துடன் என்னை காலால் உதைத்து தள்ள வெளியே தெரித்து வீழ்ந்தேன். விழுந்த இடம் இன்னொரு ரயில் தடம். கருங்கற்களில் மோதியதால் மயக்கமானேன். அதனால் அடுத்து வந்த ரயில் என் இடதுகாலை துண்டித்து சென்றது. அந்த இரவில் நான் கிடந்த தடத்தில் 10-15 ரயில் வண்டிகள் கடந்து போயிருக்கும். மனித கழிவுகள் என்மேல் வந்து விழுந்தன. வலது காலிலும் பலத்த அடி. என்னால் அசைய முடியவில்லை. விடியும் வரை தடத்திலேயே கிடந்தேன். காலையில் அந்த பக்கம் வந்தவர்கள் எனது அலங்கோலத்தை பார்த்து பக்கத்திலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மயக்கம் மருந்து தரக்கூட வசதி இல்லாத அந்த மருத்துவமனையில் இடதுகாலின் முழங்காலுக்கு கீழுள்ள பகுதியை வெட்டி அகற்றினார்கள். எல்லாம் என் கண்முன் நடந்தது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அகிலேஷ் யாதவ் எனக்கு நேர்ந்த துயரத்தை அறிந்து என்னை வந்து பார்த்து 1,00,000 ரூபாய் நிதியுதவி செய்தார். என் நிலை அறிந்த சோனியா காந்தி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கார் என்னை பார்க்க அனுப்பி வைத்தார். அஜய் என்னை விமான அவசர சிகிச்சை வாகனத்தில் லக்னோவிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். எய்ம்ஸில் எனது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டானது. எய்ம்ஸில் எனக்கான செயற்கைக்கால் பொருத்தப்பட்டது. பிறகு எதையும் பிடிக்காமல் நடக்கும் அளவிற்கு முன்னேறினேன். என் அக்கா கணவர் ஓம் பிரகாஷ் என்னிடம் சொன்னார், அருணிமா, மாற்றுத்திறனாளி யாரும் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியதில்லை. அந்த பெருமையை அடையும் முதல் பெண்ணாக நீ ஏன் இருக்கக்கூடாது என்றார். மனதில் உறுதி வந்தது. எவரெஸ்ட் சிகரத்தில் கால்பதித்த முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் அவர்களை ஜாம்ஷெட்பூரில் சந்தித்தேன். நிச்சயம் நீ வெல்வாய் என்று ஆசிர்வாதத்துடன் உத்தர்காசியில் செயல்படும் டாடா ஸ்டீல் ஃபவுண்டேஷனில் எனக்கு மலையேற்ற பயிற்சிக்கு இடம் வாங்கி கொடுத்தார். எவரெஸ்ட் சிகரத்தை அடையும் முயற்சியின் முதல் இலக்கு ஐஸ்லாண்ட் பீக் என்னும் மலை உச்சியை அடைவதுதான். இந்த மலை உச்சி கடல் மட்டத்திலிருந்து 6,189 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த உச்சியை அடைந்துவிட்டால் ஏறத்தாழ எவரெஸ்ட் மடியில் கால் வைப்பது போலாகிவிடும். கடும் குளிர் உயிரை உலுக்க, உயிரை கையில் பிடித்தபடி நான் மலையேற செயற்கைக்கால் கொண்டு பனிப்பாறைகளில் பாதுகாப்பாக கால் ஊன்ற முடியவில்லை. திடீரென்று செயற்கைக்கால் திசை திரும்பியது. உடல் பாரம் தாங்க முடியாமல் செயற்கைக்காலின் பொருத்தம் விடத் தொடங்கியிருக்க வேண்டும். அடுத்த அடி எடுத்து வைப்பதே இமாலய முயற்சியாக அமைந்தது. மனமெல்லாம் எவரெஸ்ட் நிறைந்திருந்ததால் இடதுகாலில் ஏற்பட்ட இரத்த கசிவு பெரிதாகப்படவில்லை. ஐஸ்லாண்ட் சிகரம் ஏறியாகிவிட்டது. நான் பட்ட பாட்டை கண்ட என் குழுவினர், அருணிமா, இந்த மலை உச்சிக்கு வந்த முதல் மாற்றுத்திறனாளி நீதான். இதுவே உலக சாதனைதான். இனியும் உயிருடன் விளையாட வேண்டாம் என்றார்கள். என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய வளர்ப்பு அப்பா ஓம் பிரகாஷின் இலட்சிய கனவே நான் எவரெஸ்ட் சிகரம் ஏறி தேசிய கொடியை விரித்து நிற்க வேண்டும் என்பது. அதை நனவாக்காமல் நான் திரும்ப மாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னேன். மரண போராட்டம் நடத்தி கடைசியில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தேன். தேசிய கொடியை விரித்து பிடித்து புகைப்படம் வீடியோ எடுத்து கொண்டேன். அந்த வேளையில் நான் புதிதாய் பிறந்தேன்.
அன்பு இதயங்களே, மாற்றுத்திறனாளியான பத்மஸ்ரீ அருணிமா அவர்களின் வாழ்வு நமக்கு நல்லதோர் ஒன்று சக்தி. துன்பம் என்பது வெற்றியின் படிகட்டு. வாழ்வில் முயற்சிகள் இல்லாமல் நல்ல திருப்பங்கள் ஏற்படுவது இல்லை.
அன்பர்களே, 1831 வர்த்தகத்தில் தோல்வி, 32 சட்டசபை தேர்தலில் தோல்வி, 34 வர்த்தகத்தில் மீண்டும் தோல்வி, 35 காதலியின் மரணம், 36 நரம்பு சார்ந்த நோய், 38 தேர்தலில் தோல்வி, 43 காங்கிரஸ் சபை தேர்தலில் தோல்வி, 48 காங்கிரஸ் சபை தேர்தலில் மீண்டும் தோல்வி, 55 செனட்டவை தேர்தலில் தோல்வி, 56 உதவி அரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வி, 58 செனட் தேர்தலில் மீண்டும் தோல்வி, 1861 அமெரிக்க அரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி. இத்தனை தோல்விகளை சந்தித்தவர்தான் உலகில் மிகவும் புகழ்பெற்ற அமெரிக்க முன்னாள் அரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன். இவரைப் போல் தோல்விகளை சந்தித்தவர் இருக்க முடியாது. அதிக தோல்விகள் அதிக பாடங்கள், அவையே வெற்றியின் ரகசியம். ஆம், தோல்வி துன்பம் வந்தவுடன் இனி முடியாது என்று எதிர்மறையாக சிந்திப்பதை தவிர்த்து மேலும் முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்து ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பவர்கள், உழைப்பவர்கள் வாழ்வில் சிகரம் தொட்டிருக்கின்றார்கள். தோல்வி துன்பம் சிந்தித்து வாழ வைக்கும், இதுவே வெற்றியின் ரகசியம்.
வெற்றியின் ரகசியம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.